ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம். தலைப்பு கல்பம். வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாரும் நமஸ்காரம். நம்ம சபாபிய சபாபதி பெஸ்டவோ நம. ஒரு சில நாட்களா வேதாங்கங்களை நம்ம ஒரு அளவு டீட்டெயில பார்த்துன்னு வரோம். அதுல உள்ளுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில வந்து இன்னைக்கு கல்பத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது இத்தனை நாளா பார்த்துட்டு இருந்தது வந்து அர்த்தம் சொரூபம், இதை வந்து ரட்சிக்கிற அங்கங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சிக்ஷ, சந்தஸ், வியாகரணம், நிருப்தம், இது நானும் வந்து வேதத்தோட சொரூபம், அதாவது அதோட ஃபார்ம், சாண்டிங் ஃபார்மையும் அது நிருப்தம், அதோட அர்த்தம், அதை வந்து எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த நாலு அங்கங்களுக்கு வந்து இது இந்த நாலு அங்கங்களுக்கு இதுதான் பிரதான பயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேதத்தோட அனுஷ்டானங்கள், அதாவது வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மங்களை வந்து நாம அனுஷ்டிக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணணும், என்ன எதா வந்து நமக்கு வந்து கைடன்ஸ், நமக்கு எதா வந்து நமக்கு வந்து வழிகாட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கல்பம் அப்படிங்கிற அந்த அங்கம்னா நம்ம வேத தர்மத்தை எப்படி வந்து அனுஷ்டானம் பண்றது அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டியா இருக்கு. சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த கல்பம் அப்படிங்கிறது வேத புருஷனோட கால கையா, ஏன்னா கைய வச்சுதான் நம்ம காரியங்கள் பண்ணுவோம், அதனால வேத புருஷனோட கையா இருக்கு கல்பம் அப்படிங்கிறது. கல்பம் அப்படின்னாலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஒரு ரிச்சுவல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் அதுல ஒரு ரிச்சுவல் மட்டும் அதுல டீல் பண்ணல. கல்பம் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பொதுவாவே வந்து நம்ம எப்படி அன்றாடம் செயல்படணும், கான்டக்ட், ஆச்சாரம் அப்படிங்கறதுல இருந்து என்ன மாதிரி சாப்பிடலாம், எப்போ எழுந்திருக்கணும், எழுந்தாவிட்டு என்ன பண்ணணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணியாவிட்டு சந்தியாவந்தன ஆதிகள்லாம் பண்றவா எப்படி பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கான்டாக்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து வகுத்து வச்சிருக்கு. அதை தான் நம்ம அன்றாடம் ஃபாலோ பண்ண வேண்டியது இது. அப்புறமா வந்து நம்ம அன்றாடம் பண்ண வேண்டிய நம்ம சம்ஸ்கார அனுஷ்டானங்கள், அதாவது சந்தியாவந்தனம், அப்புறம் அக்னி காரியங்கள், அப்புறம் அந்தந்த காலத்துக்கு நம்ம இப்போ அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றோம், பெரியவாளுக்கு வந்து வருஷம் அந்த வருஷ வருஷம் சிராப்தம் பண்றோம், இந்த மாதிரிலாம் நிறைய அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு. அதோட ஸ்ரௌத காரியங்கள் பண்றவா இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு அவ ரொம்ப கம்மியான ஒரு கணக்குல இருக்கா, ஆனா ஸ்ரௌத காரியங்கள் பண்றவா வந்து அவளுக்கு எப்படி அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணணும், அது மாதிரி ஸ்மார்த்த காரியங்கள்லாம் பண்றவா எப்படி உபாசனம் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த கல்பத்துலதான் வந்து வழி வந்து வகுத்து கொடுத்துரு. இப்போ நம்ம நாலு வகையான வேதங்கள் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு வேதத்துக்கும் வந்து நமக்கு வந்து நாலு வகையான வந்து சூத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு வேதத்துக்கும் அதோட தனித்தனி ஒரு சூத்திரம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தா ருக்வேதத்துல வந்து அதுக்கு ஒரு தனி இது இருக்கும், இது இருக்கும், கல்பசூத்திரம் இருக்கும், அந்தந்த வேதத்துக்கு எதிர்வேதம் தனித்தனியா இருக்கும், அப்புறம் வந்து சாமவேதத்துக்கு தனியா இருக்கும், அகரவேதம் தனியா இருக்கும். ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு கல்பசூத்திரம் வந்து பண்றான். அந்த அதாவது எப்படி அப்படின்னா தர்மம் அப்படிங்கிறதுக்கு மூலம் வேதம் தான் முதல் நாள் சொல்லுவேன். வேதம் தர்மம் மூலம்
தர்மத்துக்கெல்லாம் மூலம் வேதம் தான் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த தர்மத்துக்கு வந்து இப்போ சிலதெல்லாம் வந்து டெய்லி விஷயங்கள்லாம் நமக்கு வேதத்துக்கு நேரடியா கிடைக்காது. அதெல்லாம் வந்து ரிஷிகள் வந்து நம்ம வந்து வேதத்தை ஒட்டி எழுதுற அந்த சாஸ்திரங்களுக்கு பேரு தர்மசாஸ்திரங்கள், சௌத சூத்திரங்கள், தர்மசாஸ்திரங்கள் முக்கியமா அன்றாட ஆச்சாரங்களுக்கு. இப்ப சந்தியாவந்தனத்துக்கெல்லாம் நம்ம சந்தியாவந்தனத்துல பண்ற எல்லா விஷயங்களும் நம்ம வேதத்தை பார்க்க முடியாது. அர்க்கியம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து முக்கியமா வந்து நம்ம பார்க்கலாம், வேதத்துல அதுக்கெல்லாம் வந்து வியாக்கியானம் இருக்கு. ஆனா வந்து எல்லா நம்ம பண்ற சந்தியாவந்தனத்துல எல்லா விஷயம் ஆச்சமனம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அது கிடையாது. அது மாதிரி வந்து இந்த மாதிரி சங்கல்பம், இப்போ மமபாத சமஸ்த துர்தக்ஷய துவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சங்கல்பம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சங்கல்பங்கள் வந்து வேதத்தை பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா இது வந்து இந்த ரிஷிகள்லாம் வந்து வகுத்து கொடுத்த அந்த கல்பசூத்திரங்களை கொடுத்து அது வந்து அவளோட வேத சாக்கைகள்ல அமையுது. இது வந்து ஆனா வேதத்தை ஒட்டி தான் இருக்கணும். எந்த ஒரு சூத்திரமும் கல்பசூத்திரமோ கல்பசூத்திரமோ வேற எதுவுமே வேதத்துக்கு விருத்தமா இருந்தது அப்படின்னா அது பிரமாணம் ஆகாது. அதனால வேதத்தோட ஒட்டி போற வரைக்கும் இல்லைன்னா அதை கான்ட்ரடிக்ட் பண்ணாம அதை வந்து நிராகரிக்காமலையோ அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொன்னாலோ இதை வந்து நாம நிராகரிக்கிற வேண்டியது அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான விதி. இந்த இந்த எப்படி நம்ம இப்போ இப்போ கல்பசூத்திரம்னு சொல்றது ஒரு யாகத்தை ஒரு 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 விஷயத்த அது மாதிரி வந்து இது வந்து ஒரு விஷயம் சொல்றது நம்ம வேதம் இது வேதம் அதே விஷயத்த வேதம் வேற மாதிரி சொல்றது ரெண்டுத்துக்கும் விருத்தமா வந்து விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து வேதத்துல இருக்கிறதான் எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து விதி பொதுவான விதி. இப்ப அந்த தர்மம் அப்படிங்கிற இது வந்து சப்போர்ட் அதாவது தாங்குதல் அப்படிங்கிற தர்மம் அப்படின்னா பொதுவா மதம் ரிலிஜன் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றான். ஆனா தர்மம்ங்கிறது மதமோ ரிலிஜனோ இல்ல, திரு அப்படிங்கிற தாத்து அதாவது டு சப்போர்ட் அதாவது பிடித்து தாங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படிங்கிறதுனா தர்மம் வந்து யார காப்பாத்துறதோ யாரு தர்மத்தை காப்பாத்துறதோ அவால தர்மம் காப்பாத்தும் அப்படிங்கறது மாதிரி நம்ம நிறைய இந்த மாதிரி கேட்டிருக்கோம் சில சுபாஷிதங்கள்லாம். இத மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது இந்த தர்மத்துக்கு மூலம் பிரைமரி சோர்ஸ் பிரமாணம் ஸ்வத பிரமாணம் அப்படிங்கறது பார்த்தா நமக்கு வந்து வேதம் தான் ஸ்வத பிரமாணம். இந்த வேதம் தான் வந்து நமக்கு வந்து எப்படி தர்மம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது. ஆனா எல்லா டீடைல்ஸும் இதை கொடுக்காதனால அந்தந்த சூத்திரக்காரர்களோட அந்தந்த இப்ப எஜுர்வேதத்துல இப்ப நம்ம அபிவாதையில சொல்றோம் யஜுஷாக்கா அத்தியாயி சாமசாக்கா அத்தியாயி அந்தந்த ரிக்ஷாக்கா அத்தியாயி அப்படின்னு அந்தந்த வேதக்காரர்களுக்கு வந்து ஒவ்வொரு சூத்திரங்கள் யஜுஷாக்கா அத்தியாயி அப்படின்னு சொல்லுவோம். ஆபஸ்தம்ப சூத்ராக அப்படின்னு சொல்றோம், ஆஷலாயன சூத்திராக வர்றான், இல்ல லாட்டியாயன சூத்திரம் இந்த மாதிரி நிறைய சூத்திரங்கள் இருக்கு. அந்தந்த வேத ரிஷிகள்ல சொல்லக்கூடிய அந்தந்த காலகட்டங்களுக்கு வந்து அந்த என்னென்ன காலகட்டங்கள்னா எந்தெந்த நேரத்துல என்னென்ன அனுஷ்டானம் பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றான். இப்ப ரிக்வேதத்தை அந்த மாதிரி வகையில பார்த்தா ரிக்வேதத்துக்கு ஏற்பட்ட வந்து ஆஷலாயன சூத்திரம் தான் வந்து ரிக்வேதத்துக்கு ஆஷலாயனம் சாங்கியாயனம் அப்புறம் சம்பவ்யா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது வந்து ரிக்வேத சாக்க அத்தியனம் பண்ற வாழ்க்கை இது. இது வந்து நம்ம வந்து அப்புறம் யஜுர்வேதம் இது யஜுர்வேதம் அப்படின்னு பார்த்தா ஆபஸ்தம்ப சூத்திரம் ஹிரண்யகேசி போதாயன பரத்வாஜ மாணவ வைகானச அப்படிங்கிறது வந்து கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சூத்திரங்கள். சாமவேதத்துக்கு மோஸ்ட் காமனா ரெண்டு பொதுவா நிறைய இருக்கிறது லாட்டியாயினரும் திராட்சியாயினரும் தான் நார்மலா. அது தவிர கோபில இருக்கு, அது மாதிரி காதிர இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி காத்தியாயனர் அப்படிங்கிறது அந்த சூத்திரம் வந்து சுக்லயஜுர்வேதத்துக்கு ரொம்ப காமனா இருக்கு. அதர்வ வேதத்துக்கு வந்து கௌஷிகா வைத்தன அப்படின்னு அதர்வ வேத சூத்திரம் இருக்கு. இதுதான் வந்து இந்த சூத்திரங்களை பத்தி ஒரு வேதவாரியா எந்தெந்த வேதத்துக்கு என்னென்ன மாதிரி சூத்திரங்கள் இருக்குங்கிறது வேதவாரியா ஒரு பிரிவு இருக்கு. இப்போ இந்த கல்பசூத்திரம் அப்படின்னு சொன்னா அது ஒரே வகையான சூத்திரம் கிடையாது, அதுல மூணு வகையான ஒரு பிரிவு இருக்கு. ஒன்னு கிருஷ்ய சூத்திரம், இன்னொன்னு ஸ்ரௌத சூத்திரம், இன்னொன்னு தர்மசூத்திரம். இந்த கிருஷ்ய சூத்திரம் அப்படிங்கிறது அதாவது நம்ம வந்து அன்றாடம் நம்ம வந்து வீட்டுல இருக்கக்கூடிய இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணணும், அது மாதிரி வந்து அதுக்கு வயசு ஒரு வயசு தான் என்ன பண்ணணும், ஈவன் இப்ப புல் கொடி அறுக்கும் போது அதுக்கு என்ன பண்ணணும், அப்புறமா வந்து மூணு வயசு சவுளம் பண்ணும்போது என்ன பண்ணணும், அப்புறம் உபநயனம் பண்ணும்போது என்ன பண்ணணும், அது மாதிரி பல கடைசியா இறுதி சம்ஸ்காரங்கள் வரைக்கும் சொல்றது வந்து நடுவுல எந்த கல்யாணம் அது மாதிரி வந்து குழந்தை பிறக்கிறது அது தவிர நிறைய ஆசோச்சிகள். அப்ப அது இப்போ குழந்தை பிறந்தா மூணு நாள் தீட்டுங்கிறோம், அது மாதிரி யாராவது பெரியவா போயிட்டா அதுக்கு பத்து நாள், அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து என்னென்ன எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன பண்ணணும் என்னென்ன ரிச்சுவல்ஸ் பண்ணோம் அப்படின்னு. இப்ப வந்து ஸ்ரௌத்தமா இருந்தானா நிறைய வந்து என்ன சொல்றது அப்படின்னா அவுபாசனம்னா அதோட சேர்த்து என்னென்ன பண்ணும், ஆக்ரயண ஸ்தாலி பாக்கம் ஸ்தாலி பாக்கங்கள்லாம் தரிச ஸ்தாலி பாக்கம் பூர்ணமாச ஸ்தாலி பாக்கம் ஆக்ரயணம் இந்த மாதிரி நிறைய இஷ்டிகள் பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி வந்து சர்ப்பபலி அப்படின்னு நம்ம பண்றோம், அது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு அப்புறம் ஈசான பலி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பங்குனி மாசத்துல பங்குனியா சித்திரையில நம்ம வந்து ஈசான பலி பண்றோம். இந்த மாதிரி நம்ம வீடோட நமக்குள்ள ஏக அக்னி அதை வச்சுன்னு ஒரே அக்னியை வச்சுன்னு பண்றதுக்கு கிருஷ்ய சூத்திரங்கள்லாம் வந்து நமக்கு வழி சொல்றது. அது பொதுவா வைதிக கர்மாக்களை ரெண்டு வகையா பிரிக்கிறோம், ஒன்னு ஸ்ரௌத கர்மா இன்னொன்னு ஸ்மார்த்த கர்மா. இப்ப நம்ம வந்து அந்த யஜ்ஞோபவீத தாரணம் பூணல் போட்டு கடிச்சா நம்ம பண்றோம், ஸ்ரௌத ஸ்மார்த்த விகித நித்திய கர்மான்ட யோகியதா சித்தியர்த்தம் அப்படின்னு. ஸ்ரௌத ஸ்மார்த்தம் ஸ்ருதியில சொல்லியிருக்கிற கர்மா, ஸ்மிருதியில சொல்லியிருக்கிற கர்மா, இது ரெண்டையும் பண்றதுக்கு நமக்கு யோகியத்தை ஏற்படணும் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம போறோம். இந்த ஸ்ரௌத கர்மங்கள் பொதுவா நமக்கு வேதத்தை நேரடியா சொல்லிக்கக்கூடிய கர்மங்கள். நமக்கு வந்து மூணு அக்னில பண்றோம், ஆகவனியம், கார்ஹபத்தியம், தட்சிண அக்னி அப்படின்னு மூணு அக்னியை நம்ம பண்றோம். கல்யாணம் ஆனவுடனே அக்னி ஆதானம் பண்ணிட்டு ஸ்ரௌத கர்மம், மூணு அக்னியில வந்து நம்ம அக்னி ஹோத்திரம் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு மூணு அக்னியா அந்த கல்யாணத்தை வந்து அது அக்னி ஆதானம் பண்ணிட்ட அப்புறம் அக்னி ஆதானம் பண்ணிட்டு மூணாவது வந்து பிரிச்சுண்டு இதை நம்ம ஜென்ரலா அந்த மூணு அக்னியிலையும் நம்ம வந்து ஸ்ரௌத கர்மாக்களை பண்ணணும். இன்னொரு அக்னி வந்து நம்ம வீட்டுக்குள்ள உபாசன அக்னியில பண்றது. இப்ப உபாசன அக்னியில பண்ண கர்மம் அப்படின்னா உபாசனம் நான் சொன்னேன். அதவர நம்ம வந்து இப்ப வந்து விவாகங்கள் எல்லாம் பண்ணணும், அதவர சீமந்தங்கள் இதெல்லாம் பண்ணணும், அப்புறம் கிரக பிரவேசம் இதெல்லாம் வந்து ஸ்மார்த்த அக்னியில அதாவது உபாசன அக்னியில பண்ணணும். இதுக்கு ஏகாக்னி கர்மங்கள்னு பேரு. ஏகாக்னி காண்டம்னு ரெண்டு இருக்கு, நமக்கு தைத்திரிய சாக்கல மந்திர பிரசனம் அப்படின்னு கொடுத்துருக்கா. அது அதுல சொல்லியிருக்கிற மந்திரங்கள்லாம் பொதுவா இந்த கிரிய காரியங்களுக்கு நமக்கு உதவும், உபநயனம், சீமந்தம் அந்த மாதிரிலாம் நமக்கு. இது வந்து கிரிய சூத்திரம். இப்ப ஸ்ரௌத சூத்திரம் இருக்கு. இந்த ஸ்ரௌத சூத்திரத்தை பார்த்தா நான் சொன்ன மாதிரி யாக காரியங்கள் ஸ்ருதி ப்ராப்பர்ல சொல்லியிருக்கிற யாக காரியங்கள், அதாவது தர்ஷ பூர்ணமா, சேஷ்டி, சாதுர்மாசியா, அப்புறமா வந்து ஜோதிஷ்டம், சோமயாகங்கள், ஜோதிஷ்டமம், வாஜபேயம், அஸ்வமேதம், இந்த மாதிரி மூணு அக்னியில பொதுவா பண்ணக்கூடிய பெரிய பெரிய யாக காரியங்கள். அதாவது இந்த கிரிய சூத்திரத்தை சொல்ற கர்மாவுக்கெல்லாம் பொதுவா என்ன ஆகும்னா எஜமானன் போறோம், அவனுக்கே மந்திரங்கள் தெரிஞ்சிருந்தான். ஆனா இந்த காலத்துல மந்திரங்கள் தெரியாதனால ஒரு ஒரு புரோஹிதர் வர்றாரு. பொதுவா எஜமானனுக்கே அதை பண்ணிக்கக்கூடிய திறமை இருக்கும். ஒரு சில கர்மாக்கள்ல வந்து பிரம்மாவா, அதாவது இன்னொரு புரோஹிதரை வந்து பிரம்மாவா வரிச்சுட்டு சில கர்மாக்களை பண்ண வேண்டியது மேக்சிமம் இவ்வளவுதான் இருக்கும் கிரிய கர்மால. ஆனா ஸ்ரௌத கர்மாக்கள்ல மினிமம் எஜமானன் அதாவது யாகம் பண்றவனை தவிர நாலு பேர்லேருந்து மேக்சிமம் பதினாறு பேர் வரைக்கும் வந்து இப்ப நாலு பேர் வந்து இப்போ பண்ண இப்ப வந்து இந்த மாதிரி பரிஷபூர்ணமா சேட்டி இல்ல பசுபந்தேட்டி இதெல்லாம் வந்து நாலு பேர் தான் வரும். சோம யாகங்கள்லாம் கிரமமா பதினாறு பேர், ஒவ்வொரு நாலு பேர் ஒவ்வொரு கணத்துக்கும் கோத்தா கணம் அதெல்லாம் சொன்னேன். இந்த வேத விபா இதை பத்தி பேசும்போது அது சொன்னேன், கோத்தா, அத்வரியு, உத்காத்தா, பிரம்மா, இந்த மாதிரி நாலு பேருக்கு நாலு குரூப் இருக்கு, நாலு ஒவ்வொரு குரூப்லயும் நாலு பேரு, அதனால பதினாறு புரோஹிதா ரித்விக்களை கொண்டு நம்ம வந்து இந்த சௌத கர்மாக்களை பண்ணோம். சௌத கர்மாக்கள்னா இன்னும் கொஞ்சம் பெருசா விஸ்தாரமா பண்ண வேண்டியது. கிரிய கர்மாக்கள்னா சின்னதா வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து சௌத சூத்திரம், கிரிய சூத்திரங்கள் பேசுறது. சௌதம் வந்து ஸ்ருதி அப்படிங்கிறது நேரடியா நம்ம ஸ்ருதி கர்மா அப்படிங்கிறது வந்து ஸ்ரௌத அப்படின்றது மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அதுல என்ன சொல்றது அப்படின்னா, தர்மசாஸ்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து இதுல எந்த யாகங்கள் பத்தி குறிப்பா வராது. அதாவது இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா, அன்றாடம் நம்ம எப்படி நம்மளோட நடத்த எப்படி
நல்லது கெட்டுகள், எப்பப்ப நல்லது கெட்டது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சொல்லணும். இப்போ ஒரு சுச்சுவேஷன், ஒரு கிவன் சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருந்தா நல்லது இது கெட்டது இது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அப்புறம் சில சம்பிரதாயங்களை பத்தி சொல்றது, அப்புறம் வந்து சட்டங்களை பத்தி சொல்றது. இப்போ அதை மட்டும் இல்ல, இந்த தர்ம சூத்திரத்துல தர்மசாஸ்திரம்னு சொல்லுவோம். நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் இப்ப வந்து பிராமண தர்மம் என்ன, அவன் என்ன காலையில என்ன பண்ணும், அந்த மாதிரி ராஜ்ய தர்மம் என்ன, ஒரு வியாபாரியோட தர்மம் என்ன, இப்படிங்கிறதுலாம் எல்லாம் எப்படி எல்லாம் வந்து அதுல சொல்லியிருக்கு. இப்போ பிராமண தர்மம் வந்து அவன் வந்து மனுஸ்மிருதி கான்ட்ரவர்ஷியலான விஷயம், அதுல வந்து பிராமணன் வந்து பிராமண சரீரம் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கே அது ஏற்படலை, அது வந்து தரித்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு மனுஸ்மிருத்தில தெளிவா சொல்லியிருக்கு. பிராமணன் வந்து பணத்தை தேடி போகக்கூடாது. அதாவது வேதத்திலே அஸ்மயத்திலே சொல்றது, நவை பிராமண ஸ்ரீரமதை இது, பிராமணன் வந்து செல்வத்தை தேடி அலையக்கூடாது அப்படின்னு சொல்றது. பிராமணனுக்கு வந்து அவனுக்கு வந்து என்னென்ன கர்மெல்லாம் ஏற்பட்டிருக்கோம், நியத்தமா காலையில எந்திரிச்சதுல இருந்து அவன் வந்து குடிக்கிறது எப்படி, அவன் சந்தியாவனம் பண்றது எப்படி, அவன் அப்புறம் அனுஷ்டானங்கள் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா சரி, தவறான சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கு என்னென்ன விரதங்கள் பண்ணணும், அது மாதிரி இது வந்து பொதுவானது. அது மாதிரி இப்போ வந்து க்ஷத்திரியன் ராஜ்ய தர்மம் எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரி நேரங்கள்ல வந்து எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும் ராஜா, அவன் வந்து வரி விதிக்கணுமா வேணாமா, தண்ட நீதி எப்படி கை கொள்ளணும். அதாவது இப்ப வந்து பொதுவா வந்து தண்ட நீதி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்கும் ராஜ்ய தர்மத்துல. ஓவரா வந்து நமக்கு வந்து இங்க வந்து நம்ம அந்த நான் வைலன்ஸ் அப்படிங்கறது வந்து இந்த அஹிம்சை அப்படிங்கிறது ராஜநீதியில அது இருக்காது. கொஞ்சம் அதை வந்து சில என்ன சொல்றதுன்னா ஹிம்சை பொருந்திய தர்மம் தான் அந்த ராஜ்ய தர்மம்ங்கிறது. ஏன்னா தண்ட நீதிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து அவர் மனுவே சொல்ற மனுனா தர்ம சாஸ்திரம் என்ன பொதுவா சொல்றது அப்படின்னா, பொதுவா சின்ன மீன் வந்து பெரிய மீன் திங்கும், அதுக்கு பெரிய மீன் இந்த இந்த பெரிய மீன் திங்கும். இந்த மாதிரி பலகீனமா இருக்கிறவால பலசாலி வந்து முழுங்கிடுறாங்க. இப்ப பலகீனமாவோ இன்னசென்டாவோ அப்பாவியாவோ இருக்கிறவால காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தண்ட நீதி ஸ்ட்ராங்கா இருக்கும். தண்ட நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பப்ப பனிஷ் பண்ணணுமோ பனிஷ் பண்ணணும், எப்பப்ப வந்து சண்டை போடணுமோ சண்டை போடணும். அது மாதிரி வந்து இந்த கொஞ்சம் இந்த கொஞ்சம் இந்த தர்மத்தை கொஞ்சம் கோரமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அது தேவை. ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம தேசத்தை பார்க்கலாம், ஓவரா நம்ம வந்து நான் வைலன்ஸ் எம்பசிஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலை யதார்த்தமா சந்திக்க தெரியாம போய் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நம்ம எதிர பக்கத்துல இருக்கிற தேசங்கள்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்பதான் ஒரு அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு. ஆனா என்னைக்குமே வந்து ராஜ்ய தர்மம் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் கடினமான ஒரு சில விஷயங்கள், தண்டனை கொடுக்கணும், கொடுக்கும்போது கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இது ராஜ்ய தர்மத்தை பொறுத்திருக்கு. என்ன என்ன என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும், எப்படி வந்து விசாரிக்கணும், யார் யாரெல்லாம் ஜட்ஜா இருக்கலாம், அவாவாலோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் எல்லாமே வந்து மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. பொதுவாக ஒரு தர்மசாஸ்திரம் அது மாதிரி வியாபாரி அவனோட தர்மம் என்ன, எப்படி எப்படி நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அதன் இவ இந்த மூணு பேர் இருக்கா பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கு வந்து மூணு பேருக்கும் அத்தியனம் உண்டு, உபநயனாய் அத்தியனம் உண்டு. அது தவிர எக்ஸ்ட்ராவா பிராமணனுக்கு இது மட்டும்தான் இருக்கு, ஆறு கர்மான் பேரு, அதாவது அத்தியனம் பண்றது, அது மாதிரி சொல்லி கொடுக்கறது, அது மாதிரி யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைக்கிறது, அது மாதிரி தானம் கொடுக்கறது, அது மாதிரி தானம் வாங்கிக்கிறது. இது இந்த மூணு ரெண்டும் ஆறு கர்மா வந்து பிராமணனுக்கு சொல்லியிருக்கு. மத்தவாளுக்கு க்ஷத்திரியனுக்கு வந்து வெறும் அத்தியனம் இருக்கு, யாகம் பண்ணலாம், அது மாதிரி தானம் கொடுக்கலாம். வைஷ்யனுக்கு இப்படிதான் இருக்கு. அது தவிர இந்த க்ஷத்திரிய வைஷ்யாதிகளுக்கு வியாபாரம் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு, ராஜ்ய தர்மம்னு சொல்லியிருக்கு எக்ஸ்ட்ராவா. இதை தவிர நமக்கு வந்து பேசிக்கா ஆசிரமத்தை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ வந்து பிராமணன்ல பிரம்மச்சாரியா இருக்கலாம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சன்னியாசி, இது நாளும் வந்து ஆசிரமங்கள். இப்போ பிராமணனா இருக்கிறவன் பிரம்மச்சாரியா இருக்கலாம், கிரகஸ்தனா இருக்கலாம், வானப்பிரஸ்தனா இருக்கலாம், சன்னியாசியும் ஆகலாம். இப்ப கிரகஸ்தனா அப்போ இப்போ பிரம்மச்சாரியா முதல் முதல்ல உபநயனாயி வர பிரம்மச்சாரி என்னென்னலாம் அவன் பண்ணணும், எப்படி எப்படிலாம் வந்து வேதாத்தியம் பண்ணணும், குருக்கிட்ட எப்படி எப்படிலாம் இப்போ அவனுக்கு மரியாதையா இருக்கணும், பணிவிட செய்யணும், பிக்ஷை எப்பப்போ எடுக்கலாம், எப்பப்போ எடுக்கக்கூடாது, எப்பப்போ அத்தியனம் பண்ணலாம், எப்பப்போ அத்தியனம் பண்ணக்கூடாது, வேதாத்தியனம், இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய விதிகள் இருக்கு. அந்த விதிகள்லாம் இன்னைக்கு வந்து செயல்பாட்டிலே கிடையாது. இன்னைக்கு பாடசாலைகள்ல அந்த விதியெல்லாம் வந்து செயல்பாட்டிலே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப கடினமான விதி. அதுக்கு சமுதாயமும் வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கணும். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு விதியை இன்னைக்கு வந்து பிரம்மச்சாரி கடைபிடிக்கிறது ரொம்ப கடினம். ஆனா ரொம்ப கடினமான விதிகள் அத்தியனம் பிரம்மச்சாரி பிராமண பிரம்மச்சாரி ரொம்ப கடினமான விதியெல்லாம் விதிச்சிருக்கு. எப்படி காலையில நிந்திரிச்சோன்னே எப்படி இது பண்ணி எப்படி அத்தியனம் பண்ணி அதை மாதிரி வேதத்தை முடிச்சுட்டு போகும்போது என்னென்ன தட்சிணைகள், அதாவது ஃபீஸ் வாத்தியார் சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு எப்படி கொடுக்கணும், அப்புறமா வந்து அவன் கண்டினியூ பண்ண போறான் லைஃப் லாங் பிரம்மச்சாரியா, அதாவது நைட்டிக பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவா. அவன் வந்து அடுத்த ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போல கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அப்படின்னா அவன் அதிலே கண்டினியூ பண்ணிட்டு நைட்டிக பிரம்மச்சாரியாவே குருவோட இருந்துட்டு அப்பப்போ என்னென்ன பண்ணுவோம், குருவுக்கு என்ன பண்ணுவோம், குரு பத்னிக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அது ஒரு சாய்ஸ். இல்லைன்னா அடுத்த லெவல்ல வந்து பாடசாலையில வந்து முடிச்சுட்டு சமாவர்த்தனம் அப்படிங்கறத வந்து பண்ணிட்டு, அதாவது கிராஜுவேஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லலாம் பண்ணிட்டு, அப்புறமா வந்து அடுத்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரலாம். இது இன்னொரு ஆப்ஷன். ஸோ ஒண்ணு பிரம்மச்சரி ஆசிரமம் முடியறது வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் நைட்டிக்குமா, இல்லைன்னா வந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்துடலாம். கிரகஸ்த ஆசிரமம் அப்படிங்கறதுதான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆசிரமங்கள் தான் வந்து மத்த மூணு ஆசிரமத்துக்கு சப்போர்ட் பண்றது. இந்த பிரம்மச்சாரியும் சமைக்க கூடாது, அக்னி வச்சுக்கூடாது,
வானப்பிரஸ்தியும் வந்து இது பண்ணக்கூடாது. சன்னியாசி நியதமா வந்து சன்னியாசிக்கும் பிரம்மச்சாரிக்கு நியதமா பிக்ஷா விதி விதிச்சிருக்கு. வானப்பிரஸ்திக்கு சமைக்கலாம், ஆனா அதுக்கு சில விதிகளுக்கு உட்பட்டுதான் சமைக்க முடியும். இந்த மாதிரி அன்னங்கள் தான் அவன் கிரகிக்கலாம் இருக்க, கிரகஸ்தா மாதிரி முழுசா பண்ண முடியாது. சோ இவா இந்த மூணு ஆசிரமிகளுக்கும் இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் தான் வந்து சப்போர்ட் பண்ணியானும், அதாவது பிரம்மச்சாரி படிக்கிறதுக்கும் அவ சன்னியாசிகளுக்கு வந்து வேதாந்த விசாரம் பண்றதுக்கான அந்த உபகாரங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி வந்து வானப்பிரஸ்திக்கு என்னென்ன தேவையோ, வானப்பிரஸ்தம் இன்னைக்கு வழக்குல இல்ல, சன்னியாசம் தான் வழக்குல இருக்கு. ஆனா இது தர்மத்தோட இது ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு பூர்த்திக்காக சொல்றேன். சோ இதுதான் வந்து கிரகஸ்தம் தான் மெயின், அதாவது வேதத்தை சொல்லியிருக்க சொல்லப்பட்ட விஷயங்கள் பூரா 99% இந்த ஆசிரமத்தை நம்பிதான் இருக்கு. இதை ஒட்டிதான் எல்லா வைதீக கர்மாக்களும் பார்த்தா பத்தி வச்சுதான் பண்றது. 99.90 யாகங்கள் இப்படிதான் இருக்கு. சோ இங்க கிரகஸ்தாசிரமம்னா வேதத்து, அதாவது அடுத்த தலைமுறைக்கு வேதத்தை கொடுக்கறதுல இருந்து இது பண்ணி தர்மமா குழந்தை பிரஜைகளை பெற்றுண்டு, இந்த மாதிரி இது இதுதான் அவளோட வேலை. ரொம்ப கிரகஸ்தாசிரமம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அதுவும் வைதீகமான கிரகஸ்தாசிரமம், தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற கிரகஸ்தாசிரமம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. இது வந்து கல்யாணம்ங்கிறது கூட 4 சொல்றா, எல்லாரும் 4 கல்யாணம் அப்படின்னா ரொம்ப செலவாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா, அது கிடையவே கிடையாது. இவ வந்து இந்த 4 கல்யாணம் வரல, இந்த ரிசப்ஷன் பண்ணி ஒரு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பண்ணி ஒரு 5-10 லட்சம் செலவழிக்கிறா. வெறும் வைதிக கல்யாணம் ஒழுங்கா எந்த ஒரு தடபுடலும் இல்லாம பண்ணா வெறும் 50,000 கூட ஆகாது. ஏன்னா வைதிக செலவுக்குனா ஆகலாமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் ஆகாது. ஆனா முக்கியமா என்ன அப்படின்னா அந்த சம்ஸ்காரங்கள் பண்ண வேண்டிய வைதிக கர்மாக்கள்லாம் போயாச்சு. அதனால இன்னைக்கு நடக்கிற கல்யாணம் அப்படிங்கிறது வைதிகமான கல்யாணமே இல்லை, அது ஒரு மாதிரியான ஒரு அடாப்டேஷன் தான் நம்ம சொல்லணும். நிறைய புது விதத்துல இந்த காசி யாத்திரை அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து விரிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வைதிக கல்யாணங்கிறது சப்தபதியோட முடியுது, தாலி கட்டுறது கூட சம்பிரதாயம் தான். ஆனா லீகலா பார்க்க போனா ஒரு கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா சப்தபதி முடிஞ்சா கூட ஒரு இந்து மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணலாம், வைதிக கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு வந்து கல்யாணம்ங்கிறது இப்ப பொதுவா வந்து இந்த விதிக்கு உட்பட்டு நடக்கல, அதாவது தர்மசாஸ்திரம் சொன்ன விதிக்கு உட்பட்டு இல்ல. அதனால வந்து இங்க கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது நம்ம வைதிக கிரகஸ்தாசிரமத்தை சொல்றோம், வெறும் கல்யாணம் பண்ணிக்கிறது நார்மலா வந்து இது பண்றதுங்கிறது இல்ல. இதாச்சு. அப்புறம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் அப்படின்னா, வானப்பிரஸ்தம் அப்படின்னா இப்ப வந்து எல்லாம் வந்து அவன் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து யாக யங்கங்கள் எல்லாம் பண்ணி அவள் வரவாளுக்கெல்லாம் பிரம்மச்சாரி, அதாவது ஆதித்யம், அதாவது நம்ம வந்து கிரகஸ்தான் சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள்லாம் சாப்பாடு போட்டு சப்போர்ட் இது பண்ணி அவளுக்கு உபகாரங்கள்லாம் பண்ணி அதுல கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சு அவனுக்கு பக்குவம் இருந்தா அவன் வந்து வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு அடுத்த விதி இருக்கு. அது வந்து நம்ம வந்து பொதுவா இன்னைக்கு அது காட்டுக்கு போகணும், ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஒரு நமக்கு வசதி கிடையாதுங்கிறதுனால இந்த ஆசிரமம் இல்ல. அப்புறம் சன்னியாச ஆசிரமம் இன்னைக்கு ரொம்பவும் காமனா இருக்கு. சந்யாசத்துக்கு இப்படிதான் 3 ஆசிரமத்துல இருந்தா வரணும்னு கிடையாது, நேர பிரம்மச்சாரியாவே சன்னியாசியா போனா இல்ல நேர கிரகஸ்தாசிரமத்துல சன்னியாசியா போனா. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு தெரியும், ஆதிசங்கரர் எல்லாம் பிரம்மச்சாரியா இருந்து நேர சன்னியாசம் போயிட்டார். இப்ப யாக்கியவன்கியர்லாம் பார்த்தா பிரம்மச்சாரியா இருந்துட்டு அப்புறமா வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு அப்புறமா அவர் பரிவிராஜகரா இருந்தார் ஆயிட்டார் அப்படின்னு நமக்கு பிருகதாரண்யகத்துலலாம் நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதனால வந்து எல்லா நியமமா இருக்கிறது நார்மலா எல்லாருக்கும் முடியும், பொதுவா எல்லாருக்கும் அதுதான் வந்து சௌரியம். ஆனா அது அதுக்குன்னு அந்தந்த நேரத்துல சில விதி விளக்கெல்லாம் இருக்கு. அதனால வந்து எதுவும் வந்து இதுதான் இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு கிடையாது. இப்ப வந்து இது வந்து ஆசிரம வாழ்க்கை. பொதுவா வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தா கிரகஸ்தா, நான் சொன்ன மாதிரி கிரகஸ்தான் இருக்கு. அது மாதிரி வந்து நமக்கு வந்து வேதத்தை சொல்லியிருக்கிற யாகம் இருக்கு. எங்கன்னா கர்ப்பாதானத்துல, அதாவது கர்ப்பாதானம் கூட இல்ல, அது மாதிரி இப்ப வந்து குழந்தைய வந்து நம்ம தொப்புள் குடி அறுக்கிறது, அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி சம்ஸ்காரம் வரைக்கும், அதாவது அந்திம சம்ஸ்காரம் வரைக்கும் சொல்லியிருக்கு. அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த இது அந்த தொப்புள் குடி அறுக்கிறது, அது ஒரு சம்ஸ்காரம். அப்போ சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இன்ஃபேக்ட் 3 வருணங்களுக்கு வேற வேற மந்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்புறம் நான் வந்து பிரம்மச்சாரி வரேன், அவனுக்கு முதல்ல சவுளம்லாம் பண்ண வேண்டியது, அப்புறமா வந்து இதெல்லாம் உபநயனம் பண்ண வேண்டியது,
அப்புறம் இந்த அன்னப்பிராஷ்னம் இதெல்லாம் பண்றோம், அதாவது முதல் முதல்ல சாப்பாடு விட்டுறது, அப்புறமா முதல் முதல்ல படிக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு சின்ன சம்ஸ்காரங்களும் 42 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. அதுல முக்கியமான வந்து நமக்கு எல்லாருக்கும் காமனா இருக்கிறது உபநயனம். உபநயனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பண்ற மாதிரி மண்டபத்துல எடுத்து தடபுடலாவே கிடையாது. அந்த காலத்துல உபநிஷத்துகள்லாம் படிச்சா அவ குரு கிட்ட போய் சேர்க்கிறா, குரு வந்து அங்கேயே உபநயனத்தை பண்ணிட்டு அங்கேயே வந்து கிரகஸ்தாசிரமத்தை தொடங்கிட்டான், அவ்வளவுதான் உபநயனம்ங்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு கல்யாண ரேஞ்சில் அதுக்கும் வந்து நடக்கிறது. ஆனா அதுக்கு உத்தேசித்த பலன் வந்து நீ காணல. அது உபநயனம் பண்ணிட்டு போட்டோ கொஞ்சம் எடுத்துட்டு எல்லாரும் போயிடலாம் மண்டபத்தை காலி பண்ணி, அப்புறம் அது என்ன ஆச்சு, சந்தியாவந்தனம் கூட பண்றது இல்லை அந்த பிரம்மச்சாரி. அது அவ்வளவுதான், அதுக்கு வந்து வெறும் செலிபே ஒரு இது ஒரு பார்ட்டி வேல்யூ தான் அதுக்கு, அந்த மாதிரி இருக்கு இந்த உபநயனத்துக்கு. அப்புறமா வந்து பார்த்தா அப்புறமா வந்து கல்யாணம் வருது. அப்புறமா வந்து அதுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணா கிரகஸ்தன் ஆச்சா அப்படின்னா அவனுக்கு வந்து பஞ்சமகாயஜ்யங்கள் அப்படிங்கிறது பண்ணணும். பஞ்சமகாயஜ்யங்கள் அப்படின்னா கிரகஸ்தனுக்கு வந்து 5 யஜ்யங்கள் வந்து ஒரு கிரகஸ்தன் வந்து நியத்தமா டெய்லி பண்ண வேண்டியது. இதெல்லாம் வந்து கிரக சூத்திரத்துல சொல்றது. இப்ப வந்து பூத யஜ்யம், மனுஷயஜ்யம், தேவ யஜ்யம், பித்ருயஜ்யம், பிரம்ம யஜ்யம், இதுதான் 5 பஞ்சமகாயஜ்யங்கள்னு பேரு. இந்த பிரம்ம யஜ்யம் எல்லாரும் பண்ண வேண்டியது, தினம் வந்து பண்ண வேண்டியது. அப்புறமா கடைசியில வந்து அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது. இப்ப அந்திம சம்ஸ்காரங்களுக்கே ரெண்டு
இதுல தைத்திரிய நம்ம பொதுவா வேதத்துல சொல்ற அந்திம சம்ஸ்காரங்கள் விதினா, இங்க தைத்திரிய சாக்கல மூணாவது ஆரண்யகத்துல வந்து 4 பிரஷ்னம் நினைக்கிறேன் வரையுவாக முசின்னு ஆரம்பிக்கிறது. அந்த வழக்கத்துப்படி நமக்கு வந்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணனா அவன் அக்னிஹோத்திரியா இருந்திருக்கணும், ரேதாக்னி வச்சுருக்கணும், அதாவது ஆகனியும் கார்கபத்தியம் அன்வாகாரியம் இருந்தாதான் அந்த மாதிரி பண்ணவே முடியும். தகன சம்ஸ்காரத்துக்கே எல்லாம்தான் தகுதி இல்லாம போயிருது இப்போ, ஏன்னா யார்ட்டையும் அது கிடையாது. அது மாதிரி அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சத்துக்கு அவுபாசன அக்னியாவது இருக்கணும், இப்ப அதுவும் கிடையாது. அதனால வந்து அதே கேள்விக்குறிக்கு வந்துருக்கீங்க தகன சம்ஸ்காரமே. அதாவது அது தவிர நிறைய வந்து நமக்கு வந்து சட்டங்கள்லாம் கிடைக்கிறது. ஒரு திருடன் வந்து வந்தா நமக்கு வந்து என்ன பண்ணணும்,
எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு
தண்டனை இருந்தான், யார் யாரு என்னென்ன விக்கலாம் பண்ணக்கூடாது, சந்தியாவந்தனம் வந்து ஒரு பிராமணம் பண்ணனா அவனுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து அவ்வாளுக்கு வந்து தர்மங்களை சொல்லிட்டு. இது வந்து தர்மசூத்திரத்தோட விதி நான் சொன்ன மாதிரி. அதாவது வந்து நிறைய கஸ்டம்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கஸ்டம்ஸ் இருக்கு அதுல. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யாக்யவல்க்ய ஸ்மிருதி இருக்கு, அது மாதிரி வந்து ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப தர்மசாஸ்திரம் இருக்கு, நிறைய நிறைய விஷயங்கள் அதில் பேசுது. எப்படி கல்யாணம் பண்ணலாம், எப்படி இப்போ வந்து வேற வேற அப்போ வந்து பிராமண வர்ணம் க்ஷத்ரிய வர்ணத்தை பண்ணித்தான் அப்போ எப்படி பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கஸ்டம்ஸ் அதெல்லாம் நிறையவே பேசுது. பெரிய இது வந்து இதுவே ஒரு பெரிய இதுக்கே வந்து ஒரு 10-15 நாள் பேசலாம். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய விஷயங்கள் நிறைஞ்சது இந்த தர்மசாஸ்திரங்கள். பொதுவாக தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு பார்த்தா படைப்பு எப்படி ஆரம்பிச்சது, மனுஸ்மிருதி கிளாசிக்கா இருக்குண்டா, படைப்பு எப்படி ஆரம்பிச்சது, அப்புறமா வந்து அதுலேருந்து வந்து எப்படி ஒவ்வொரு இதுவா படைக்கப்பட்டது, அப்புறம் மனுஷிய வர்ணம் வருது, அப்புறம் மனுஷிய வர்ணங்கள்ல வந்து எப்படி என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குன்ற பிரிவு வருது வர்ணங்கள்னு. அது மாதிரி வந்து ஒவ்வொரு வர்ணத்துக்கும் உள்ள ஒரு டியூட்டி சொல்றது, நான் சொன்ன மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு ஆசிரமிக்கும் உள்ள ஒரு டியூட்டி சொல்றது. இப்படி ஒவ்வொரு அங்கமும் சமுதாயத்துல வந்து ஆர்கானிக்கா ஒருத்தருக்கும் ஒருத்தரும் விருத்தம் இல்லாம இயங்கினாதான் சமூகம் வந்து ஓடும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இந்த ஸ்மிருதியோட தாத்பரியம்.